ஞானிகள் அவர்கள் கண்டுணர்ந்த மெய் உணர்வுகளை, அவர்கள் பெற்ற மெய்ஞானத்தை எல்லோருக்கும் தெரியப்படுத்தும் விதமாக ஒவ்வொன்றுக்கும் காரண காரிய பெயர்களை அவர்கள் சூட்டி, அந்த அடிப்படையிலேயே தனக்கு பின் வரும் மக்கள் அனைவரும் அவர்கள் சென்ற பாதையிலே அவர்கள் அடைந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கே அனைத்துமே நமக்கு கொடுத்து சென்றுள்ளார்கள். அவர்கள் காட்டிய நிலையில் இன்று நாம் தெய்வம் என்று சொன்னாலும் அதற்கு இன்னதுதான் ரூபம் என்று எந்த ஞானியும் நிர்ணயம் செய்யவில்லை. ஆனால் அவர்கள் எல்லாமே அந்த உள்நின்று இயக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் சக்தி என்றும், அது உள்நின்று இயக்கக்கூடியதால் அதை கடவுள் என்றும், ஆளக்கூடிய சக்தி ஆண்டவன் என்றும், இப்படி இன்று விஞ்ஞானத்தில் ஒரு பொருளை அவர்கள் கண்டுபிடித்து அல்லது ஒரு சாதனத்தை கண்டுபிடித்து அல்லது ஒரு இயந்திரத்தை கண்டுபிடித்தால் அதனுடைய பயன்பாடுகளுக்கு கொண்டு வரும் பொழுது அந்த இயந்திரம் அதற்குள் இருக்கக்கூடிய மற்ற இணை சேர்ந்து இயக்கக்கூடிய மற்ற சிறு சிறு கருவிகளுக்கும் அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் காரண பெயர்களை, அதனுடைய காரியத்தை மையமாக வைத்து அது பெயரை இட்டு, அந்த பெயரை வைத்து அதற்குண்டான ரூபத்தையும் அதனுடைய செயல்களையும், அது எவ்வாறு இயங்குகின்றது, அதை நாம் எவ்வாறு இயக்க வேண்டும் என்று விஞ்ஞானிகள் எப்படி இன்ஜின், இது ஸ்டீரிங் என்று ஒரு காருக்குள் எடுத்துக்கொண்டோம் என்றாலும் தனித்தனியாக அதனுடைய செயல்களை மையமாக வைத்து அல்லது அந்த காரியத்தை மையமாக வைத்து அதற்கு ஒரு காரண பெயரை வைத்து நாம் தெளிவாக தெரிந்து அதை பயன்படுத்துவதற்கு அவர்கள் உருவாக்கினார்களோ இது போன்றுதான். நாம் இன்று காணக்கூடிய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு சொல்லுகளுமே இந்த அடிப்படையில் வந்ததுதான். இப்பொழுது களி நடக்கின்றது என்று சொல்லுகின்றோம். ஆக இந்த களி என்றாலும் அந்த நாமத்தை, அந்த சொல்லை சூட்டியவர்கள் அந்த ஞானிகள் தான். இந்த களி என்ற நிலை வரப்பட போகும்போது மனிதனுடைய ஆறாவது அறிவு சகலத்தையும் அறிந்து சகலத்தையும் உருவாக்கக்கூடிய திறன் பெற்று அப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்தி வந்தாலும், வளர்ச்சியடைந்து வந்தாலும், அனைத்திலும் நான் என்ற உணர்வே ஒவ்வொருவருக்கும் எஞ்சி இருக்கின்றது. தான் செய்வதுதான் சரி என்று ஒவ்வொருவரும் இத்தகைய நிலைகள் எண்ணும் பொழுது தனக்கு மீறி அல்லது தன் சொல்லை ஏற்காது அல்லது தான் சொல்லக்கூடிய நிலை ஏற்காது மறுத்து பேசுகிறார் என்றால் அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களை அழிக்க வேண்டும், அவர்களை செயலற்றதாக மாற்ற வேண்டும் என்று இவர்கள் கண்டுணர்ந்த அறிவு, இவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆறாவது அறிவு மற்றவரை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும், அவர்களை செயலை செயலற்றதாக அவர்களை ஆக்க வேண்டும் என்ற இந்த அடிப்படையிலே தான் மனிதனுடைய எண்ணங்கள் உணர்வுகள் ஆறாதறிவு பெற்ற நிலை இருந்தாலும் சென்று கொண்டிருக்கின்றது. ஆக அவரவர்கள் செய்வதே சரி என்றும், அவர்கள் சொல்வதையோ அவர்கள் வழி நடத்துவதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அழிக்க வேண்டும் என்ற நிலைகளை இதை சுட்டிக்காட்டுவதற்குத்தான் அன்றைய மெய்ஞானிகள் களி என்றால் இத்தகைய அழித்திடும் உணர்வுகள் மனித எண்ணங்கள் உணர்வுகளுக்குள் இவ்வாறு சிந்தனைகள் அது குறையும் பொழுது அழித்திடும் உணர்வுகளே வரும் என்பதை காரணப்பேரை வைத்து இது உணர்த்துகின்றார்கள். பேரண்டத்திலே பிரபஞ்சம் என்ற நிலையில் தனித்து ஒரு சூரிய குடும்பமாக உருவானாலும் அதில் உயிரணுக்களுடைய தோற்றமாகி அது ஒரு வித்தாக மாறி இப்படி படிப்படியாக வளர்ச்சியாகி அதில் முழுமை பெற்று அந்த உயிர் எப்படி விண்ணிலே தோன்றியதோ, அந்த பிரபஞ்சத்திலே தோன்றியதோ, அது மீண்டும் மற்றொன்றை உருவாக்கக்கூடிய திறனாக சக்தியாக, அந்த பிரபஞ்சத்தை படைக்கக்கூடிய சக்தியாக, அந்த அண்டத்தில் உள்ள சக்தி, அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தி இந்த உயிரணுவிற்குள்ளும் இருக்கின்றது. அண்டத்தின் சக்தி இந்த பிண்டத்திற்குள் இருக்கிறது என்பதை இதை சுட்டிக்காட்டி இந்த சரீரத்திலிருந்து நாம் அந்த பேரண்டத்தினுடைய சக்தியை நாம் பெற்று அழியாத நிலைகள் கொண்டு நாமும் அந்த உருவாக்கும் சக்தியாக வளர்ச்சி பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே இத்தகைய நிலைகள் உருவானாலும், இதில் நம் பூமியிலே முதல்ல ஒரு பெற்ற அகஸ்தியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி இந்த துருவ நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நிலை, அந்த ஆற்றலைத்தான் அவர் தனக்குள் வளைய வைத்தார், வளர்த்தார். அந்த பேரருள் பேரொழியை அவர் உருவாக்கி இந்த உயிரோடு ஒன்றி அழியா தன்மையாக இந்த தன்மையாக ஒளியின் சரீரமாக வாழ்கின்றார். அவருடைய உணர்வுகளை அவர்களுக்கு பின் வந்தவர் நுகர்ந்து அந்த ஆறாதறிவை அந்த அகசியனை போன்றே அவர்களும் ஒளியாக மாற்றிடும். அந்த பருவம் வரும்பொழுது சப்தரிஷி என்ற நிலையாக அவனுடன் இணைந்து அவர்களும் சுழன்று கொண்டுள்ளார்கள் அழியா தன்மை கொண்டு. இந்த விஞ்ஞானம் எப்படி ஒரு எலக்ட்ரிக் சுவிட்ச் என்று வைத்திருந்தாலும் அந்த சுவிட்சை போட்டவுடனே அந்த விளக்கோ மற்ற நிலைகளை எப்படி அது உடனே சுடர்விட்டு எரிகின்றதோ பிரகாசிக்கின்றதோ, இதுபோன்றுதான் மெய்ஞானிகள் என்பவர்கள் எதையுமே அந்த இருளையோ மற்ற தீமையோ எதுவாக இருந்தாலும் அந்த இருளுக்குள் அந்த பொருளை காணும் நிலையாக அந்த இருளையே ஒளியாக மாற்றிடும் சக்தியாக விஞ்ஞானம் எப்படி சுவிட்சை போட்டது அந்த பல்ப் எரிகின்றது, இதுபோன்று அவர்கள் தங்களுக்குள் எத்தகைய இருளாக இருந்தாலும் அதை ஒளியாக மாற்றிடும் திறன் பெற்றவர்கள். சுவிட்சை போட்டதும் லைட் எரிவது போன்று அவர்கள் எத்தகைய விஷத்தன்மை வந்தாலும் எத்தகைய நஞ்சு கொண்ட தன்மைகள் வந்தாலும் அதை ஒளியாக மாற்றிடும் அந்த திறன் பெற்றுதான் இந்த ஆறாதறிவை இயலாத நிலையாக மாற்றி சப்தரிஷி மண்டலங்களாக துருவ நட்சத்திரமாக வாழ்கின்றார்கள். அதிலே முதன் முதல்ல கோள்களோ நட்சத்திரங்களோ சூரியனோ மற்ற பிரபஞ்சத்திலோ இல்லாத அந்த காலகட்டத்தில் எங்குமே இருள் தான் சூழ்ந்திருந்தது. அதிலே தோன்றியதான் விஷத்தன்மைகள். அந்த விஷம்தான் இருப்பதிலேயே வலிமை மிக்கது. அந்த விஷத்தினுடைய தாக்குதலாகும் பொழுதுதான் வெப்பமாகின்றது. வெப்பமான பின்புதான் நகர்ந்து ஓடும் சக்தியாக வரும்பொழுது ஈர்க்கும் காந்தம் வருகின்றது. அது அனைத்திற்கும் இந்த மூலம் விஷம் என்றே இருந்தாலும் இந்த வெப்பமான அந்த ஆற்றல் உருவான பின் இந்த வெப்பம் அதிகமாக அல்லது அதீதமாக ஆகும் பொழுது இந்த நஞ்சு அதற்குள் ஒடுங்கி விடுகின்றது. விஷத்தால் தான் நெருப்பானது, வெப்பமானது. ஆனால் இந்த வெப்பம் அதனுடைய தன்மை அதிகரிக்கப்படும் பொழுது இந்த விஷம் அதற்குள் ஒடுங்கி விடுகின்றது. படைக்கும் சக்தியாக, உருவாக்கும் சக்தியாக, இருளையே ஒளியாக மாற்றிடும் அரும்பெரும் சக்தியாக இது வளர்கின்றது. ஏனென்றால் இத்தகைய நிலை பெற்றவர்கள்தான் மகரிஷிகளும் ஞானிகளும். அந்த இருளை போக்கி இருளை ஒளியாக மாற்றிடும் அந்த தருணம் பெற வேண்டும். மனிதர்களாக தோன்றிய நாம் ஒவ்வொருவருமே அந்த நிலை பெற வேண்டும் என்பதைத்தான் ஞானிகள் நமக்கு இந்த வாழ்க்கையில் அந்த எல்லையை நாம் அடைய வேண்டும் என்பதற்கே பல கோணங்களில் இதை உணர்த்தியுள்ளார்கள். ஏற்கனவே சொன்னது போன்று அந்த விஷத்தால் தான் வெப்பமாகின்றது, வெப்பத்தால் தான் இந்த நஞ்சு பிரிக்கப்படுகின்றது. பல உயிரினங்களை எடுத்துக்கொண்டாலும் மிருக இனங்கள் அனைத்துமே தான் நுகரக்கூடியதாக இருந்தாலும் உணவாக உட்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் நஞ்சைத்தான் அது எடுத்துக்கொள்கின்றது, உடல் வலு பெறுகின்றது. ஆனால் நல்ல உணவின் சத்தை அது கழிவாக மாற்றுகின்றது. ஆனால் மனிதனோ நஞ்சை கழிக்கக்கூடிய சக்தியாகவும் நல்ல உணவின் சத்தை உடலாக மாற்றக்கூடிய தகுதியும் மனிதனுக்கு உண்டு. ஆக உடல் வலிமை பெற்றது மிருகங்கள், மனிதனோய் தன்னுடைய எண்ணத்தின் உணவின் வலிமை பெற்றவன். என்றால் இந்த விஷத்திற்குண்டான ஆற்றல், இந்த நஞ்சிற்குண்டான ஆற்றலை தெரிந்து கொள்வதற்கே அதை மூல சக்தியாக வைத்து விஷம், வெப்பம், காந்தம் இந்த மூன்றும் சேர்ந்து மும்மலம் என்று இயக்கினாலும் இது நான்காவதாக எதை கவருகின்றதோ அதன் உணர்வாக அது இயக்கி அதில் இருக்கக்கூடிய விஷம் அந்த மனத்தை உணர்ச்சியை தூண்டும் நிலையாக அல்லது மற்றதை அறிவிக்கும் நிலையாக உணர்வு என்ற நிலையில் வரும்பொழுது ஐந்து புலனறிவாக ஐந்து அறிவாக ஐந்து நிலை கொண்டதாக வருகின்றது. அதான் காயத்ரி. காயத்ரி என்றால் முழுமை பெற்றது. மும்மலம் என்று வந்தாலும் நான்காவதாக மனம் அதற்குள் சேர்ந்த பின் உணர்வு என்றாகின்றது, இயக்கம் என்று வருகின்றது. ஆகவே கடவுள் என்ற நிலைகள் அது உள்நின்று இயக்கக்கூடிய சக்திக்குத்தான் காரணப்பேரை இப்படி வைத்தார்களே தவிர நாம் காணக்கூடிய ரூபம் என்ற நிலைகள் இந்த சக்தி எதுவும் இல்லை. இதெல்லாம் விளக்க உரையாக கொடுப்பதற்கு இங்கே கூர்மை அவதாரம் என்று ஆமையை போட்டு காண்பிக்கின்றார்கள். அந்த கண் அது எந்த உணர்வின் தன்மை கூர்மையாக அது மீண்டும் மீண்டும் தனக்குள் சுவாசிக்கின்றதோ அதன் வழி கவர்கின்றதோ அதுவே கூர்மை அவதாரமாக அந்த உணர்வே அதற்குள் சக்தி வாய்ந்ததாக உரு பெறுகிறது என்று ஆமையோ தாவரங்களை உட்கொள்ளக்கூடியது, நரியோ மாமிசத்தை உட்கொள்ளக்கூடியது. அந்த நரி இந்த ஆமையை கண்டபின் தனக்கு உகந்த உணவு என்று அதனுடைய கண் அதற்கு வழிகாட்டி இதை உணவாக புசிக்க வேண்டும் என்று அதை நடத்தி கொண்டு வருகின்றது. இதை உற்று நோக்கக்கூடிய ஆமைக்கோ அதை நுகர்ந்த பின் அது உன்னை விழுங்க எண்ணுகின்றது, நீ தப்பித்துக்கொள் என்று ஆமையின் கண் அந்த உணர்வை அதற்கு ஓட்டுகின்றது. உடனே தன் ஓட்டிற்குள் உடலை இழுத்து கொள்கின்றது. ஓட்டிற்குள் இழுத்து கொண்டாலும் அந்த நரி போய்விட்டதா விலகி சென்று விட்டதா என்று மீண்டும் அது தலையை வெளியே கொண்டு வருவதும், நரி அங்கே இருந்தால் மீண்டும் தலையை உள்ளுக்கு இழுத்து கொள்வதுமாக இந்த கூர்மை அதனுடைய நினைவு அதனுடைய எண்ணங்கள் அனைத்துமே நரியின் உணர்வையே அந்த சந்தர்ப்பம் அதை கவரும் சந்தர்ப்பமாக அதை நினைவாற்றலை அதன் வழியே செலுத்தக்கூடிய நிலையாக அமைகின்றது. எந்த அளவிற்கு இந்த நரியினுடைய நினைவுகள் ஆமையினுடைய உடலுக்குள் இது கூர்மை அவதாரமாக அது உற்று பார்த்து பதிவாக்கி அந்த உணர்வின் சத்தை ஆமையினுடைய நினைவுகள் இல்லாதபடி நரியினுடைய நினைவாகவே அது வருகின்றதோ இந்த கண் கவர்ந்த உணர்வு அடுத்து இந்த ஆமை என்ற இந்த ரூபத்தை மாற்றிவிட்டு நரியின் ரூபமாக அது உருவாக்கி விடுகின்றது இந்த உயிர். என்னால் உள் நின்று இயக்கக்கூடிய சக்தி இந்த உணர்வின் சத்தை கவர்ந்த பின் இந்த உடலுக்குள் அணுக்களை மாற்றி ரூபத்தை மாற்றி அதற்கொப்ப அடுத்த நிலை உருவாக்குகிறது என்று ஆமையை போட்டு காண்பிக்கின்றார்கள் அவதாரம் என்று. ஆக இது கடவுளின் அவதாரம் என்றே காட்டுகின்றார்கள். என்றால் உள் நின்று இயக்கக்கூடிய சக்தி எப்படி அது வளர்ச்சிக்கு வருகின்றது, நாம் வளர்ச்சி அடைந்து வந்தோம். அதே போன்று வராக அவதாரம் என்று பண்டியினுடைய தலையை போட்டு மனித உடலையும் இணைத்து காட்டுகின்றார்கள். ஆனால் பன்றி அந்த சரீரத்திலே எத்தகைய நாற்றமான பொருளாக இருந்தாலும் அதற்குள் ஒரு நல்ல உணவுப் பொருள் இருந்தால் அதை நுகர்ந்து எடுக்கக்கூடிய திறன் பெற்றது, வலுகொண்டது. அதே சமயத்தில் ஒரு வளர்ச்சியடைந்த பன்றி அதற்குண்டான வலுவும் அதிகம். யானை மிக பெரிதாக இருந்தாலும் இத்தகைய வலுகொண்ட பன்றி அதை அடித்து தாக்கக்கூடிய நிலைகளும் இருக்கின்றது. என்றால் இதையெல்லாம் விஞ்ஞானிகள் எப்படி அவனுடைய செயலாக்கங்களை இயற்கையினுடைய நிலைகளை நாம் பிசிக்ஸ் என்று சொல்லுகின்றமே, பௌதிகம் என்று சொல்லுகின்றமே, ஒரு பொருளுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் எவ்வாறு என்று அவள் கண்டுணர்ந்து வெளிப்படுத்துகின்றாலே, இதுகொண்டுதான் அன்றைய மெய்ஞானிகள் ஒவ்வொரு அணுவிற்குள் இயங்கக்கூடிய சக்திகளையும் அது வளர்ச்சியில் வந்த நிலைகளையும் நமக்கு தெரிவிப்பதற்குத்தான் இதையெல்லாம் காட்டுகின்றாள். அது தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அந்த பன்றி பெரிதொரு நாற்றத்தை என்னாது நல்ல உணர்வில் அது நுகர்ந்து நுகர்ந்து சுவாசித்து, அதனால்தான் அது வராகன், மிக வராகன் என்றால் மிகவும் சக்தி வாய்ந்தது, மிகவும் வலிமை கொண்டது என்று காரணப்பேரை வைக்கின்றார்கள். அது கூர்மை அவதாரம் என்று அதற்கு பின் வளர்ச்சிக்கு வரும்பொழுது வராக அவதாரம். ஆக இந்த சரீரத்திலே நாற்றத்தை என்னாது நல்ல உணர்வுகளை எடுத்து எடுத்து வளர்த்து நாற்றத்தை பிளக்கும் உணர்வாக வரப்படுப்போம், நல்ல உணர்வின் சக்தி உடலாக மாற்றும் அந்த வளர்ச்சியாக அடுத்து பரசுராம் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய மேடு பள்ளம் என்று சொல்லின்றமே உழுது பயிரிட்டு என்றால் இயற்கை என்ற நிலைகள் தன்னிச்சையாக தாவரங்கள் மற்ற நிலைகள் வளர்ந்தாலும் அதை மேடையோ பள்ளத்தையோ இது சமப்படுத்தி தனக்கு வேண்டிய பயிர்களை அதில் விதைத்து அதில் மகசூல் எடுப்பது போன்று அந்த பரசுராம் என்று காட்டப்பட்டு அவனுக்கு அந்த உணவின் தன்மையை அது சுட்டி காட்டப்பட்டு அவன் சமப்படுத்தக்கூடிய தன்மை பெற்றவன். முதலில் சொன்ன மாதிரி நாம் உடல் மனித உடல் பெற்ற பின் நாம் உணவாக உட்கொள்ளக்கூடிய அந்த பொருளுக்குள் மறைந்திருக்கக்கூடிய நஞ்சின் தன்மையை தன்னிச்சையாகவே இந்த உடல் கழித்து விடுகின்ற நல்ல உணர்வின் சத்தை உடலாக மாற்றுகின்றது. ஆக இந்த அறிவு ஆராதரிவின் தனிமை கொண்டே இது வளர்கின்றது. அதனால்தான் மனித நிலையில் பெற்றதை அதை பிரம்மாவை சிறைப்பிடித்தான் முருகன் என்றும், ஏனென்றால் இந்த ஆறாவது அறிவுதான் இந்த நஞ்சை, உடலில் வந்த மனம்தான் அதை கழிக்கும் மாற்றலாக வருகின்றது. நல்ல உணவின் சத்தை உடலாக மாற்றும் நிலையாக வருகின்றது. ஆக ஒவ்வொன்றுக்கும் காரண காரியங்கள் பெயர்களை வைத்து நாம் தெரிந்து கொள்ள, என்றால் குரு இந்த இடத்தில் இதையெல்லாம் கலவையாக்கி உங்களுக்குள் தெரியப்படுத்துவதற்கே இது விளக்க உரையை கொடுக்கின்றேன். ஞானிகளால் உணர்த்தப்பட்ட நிலை என்பதை நாம் தெளிந்து தெரிந்து இந்த வாழ்க்கையில் அந்த ஆறாவது அறிவை பயன்படுத்தும் நிலைகளுக்கு இதை நமக்குள் பதிவு செய்கின்றார்கள்.
இந்த கலி என்ற பெயர் வைத்தான் மனிதன் தான் அனைத்தும் அறிந்து கொண்டன் என்ற நிலைகளில் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நாம் சீராக்கும் தீமைகளை நீக்கி உணர்வினை சீராக்கும் நிலை பெற்றாலும் இன்றைய நிலைகளில் தவறான உணர்வை நாம் பதிவு செய்து நான் இதை அழிப்பேன், இதை சிருஷ்டிப்பேன், ஒருவனை நான் அழித்து விடுவேன், ஒருவனை நான் வளர்த்து விடுவேன் என்ற இந்த நிலை தான் இங்கே வருகின்ற நான் என்ற நிலைகள் இங்கே அடையப்படும் போது மனிதன் என்ற நிலையில் இந்த உருகுலம் நிலைகள் உலகம் இருண்ட நிலைகள் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த உலகம் மனித உடலுக்குள் இருக்கும் பேரண்டம் எப்படி ஒரு நிலையை இயக்கினாலும் நமது பிரபஞ்சம் பேரண்டத்திலிருந்து தனக்குள் சுற்றி அது ஒரு அங்கமாக சுழன்று இந்த பிரபஞ்சம் உருவானாலும் இந்த பிரபஞ்சத்திற்கு உருவாகும் உணர்வு அனைத்தும் மனிதனுக்குள் இங்கே வருகின்றது. பேரண்டத்தின் ஆற்றலை பிரபஞ்சம் நகர்ந்து அனைவரும் இயக்கங்களாக மாற்றினாலும், ஆனால் இந்த பிரபஞ்சத்திற்குள் நாம் மனிதனின் நிலைகள் புவியின் நிலைகள் இழைத்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் உருவாகும் உணர்வின் தன்மையை தாவர இனங்களாக மாற்றி அதன் உணர்வின் தன்மை உயிரினுடன் இணைத்து இந்த உயிரினங்களுடன் ஒழுங்கு உணவின் தன்மையால் உயிருடன் ஒன்று ஒளியாக மாறும் நிலை இந்த புவியில் தான் இங்கே பிரபஞ்சத்திற்கும் நாம் உயிரின் நிலைகள் கொண்டு இந்த பூமியில் தான் ஏற்படுகின்றது. ஆக இந்த உணவின் தன்மை கொண்டு மனிதனானது எல்லாவற்றின் இருளை நீக்கி பொருளை கண்டு உணர்ந்து உணவின் தன்மை ஒளியாகி தனி மண்டலங்களாக இன்று மனிதனின் நிலைகள் அடைந்தவன் என்று துருவ மகரிஷி அவன் அடைந்து அவனின் முழுமையை அடைந்து அவனில் வந்த உமைக்கிய உணர்வின் தன்மை எவரவர் கவர்ந்தனரோ அவர் அனைத்தும் ஆறாவது அறிவின் தன்மையில் ஏழாவது நிலைகள் அடைந்து இன்றும் சப்தரிஷி மண்டலங்களாக இன்று வாழ்ந்து வளர்ந்து கொண்டு தீமைகள் அகற்றும் நிலை நஞ்சினை தனக்குள் அடுக்கி ஒளியின் சேரமாக மாற்றும் நிலைகள் வருகின்றது. இன்று நாம் ஒரு லைட்டை நாம் மனிதனால் உருவாக்கியிருக்க இருள் கண்ட இடங்களில் நாம் சுச்சியை தட்டியிருக்க இருளை விலக்கி சொல்றான் நிலை வருகின்றது. இதை போலதான் அந்த மெய்ஞானியில் தனக்குள் உணவின் தன்மையில் நஞ்சி நஞ்சியை இருள் சூழலை செய்யும் நிலைகள் கொண்டு அதில் இருளை இந்த நஞ்சினை நீக்கி எவ்வாறு இந்த நஞ்சி ஒரு பொருளுக்குள் தாக்கியிருக்க அது உணவின் தன்மை வெப்பமாக ஒளியாக மாறியது. இதை போல மனிதன் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு இந்த இருளின் தன்மை தனக்குள் வரும் தன்மையை தன் ஒளியாக பாய்ச்சி அந்த இருளை மாற்றி இருளுக்குள் ஒளியாக மாற்றும் நிலை. அதாவது ஆதியிலே ஒரு நஞ்சின் தன்மை கொண்டு பறைகொணர்ந்த இருண்ட சூழ்நிலை கொண்டு பேரண்டத்தில் எல்லையே இல்லாது, எல்லை என்றால் இப்படி போன்ற கோள்களே இல்லாது மற்ற நிலைகள் சூரிய நிலைகள் கொண்டு ஆவியாக படர்ந்திருக்கும் இக்காலத்தில் ஆவிகளிலே மிகவும் சக்தி வாய்ந்த நிலை விஷம். அந்த விஷத்தின் தன்மை ஆதியிலே அதனின் உணர்வின் தன்மை மற்ற அமைதி கொண்ட நிலைகள் தாக்கும் போதுதான் வெப்பமாகி வெப்பத்தின் உணர்வாக அதுவே உணவின் தன்மை ஒளியாக மறந்து வெளிச்சமாகின்றது. ஆனால் வெளிச்சத்தின் நிலைகள் இருக்கும்போது காந்தம் தன்னுடன் அணைத்து அது வளரும் தன்னுடைய நிலைகள் மீண்டும் மீண்டும் ஜீவனாக்கும் சக்தியாக அது விளைகின்றது. ஆக எதோடன் சேர்த்து ஒரு அணுவின் தன்மை விளைந்ததோ இந்த நஞ்சு உலகை ஒளியாக மாற்றும் நிலை வருகின்றது. ஆக இதை போல அது கடந்து வரப்படும் போது ஒவ்வொரு நிலைகள் பெற்று எவ்வாறு பிரபஞ்சம் இயக்க சக்தியாக மாறியதோ இதே போல இயக்க சக்தி மாறினாலும் மீண்டும் நஞ்சின் தன்மை அதற்குள் நஞ்சி அந்த நெருப்புக்குள் பட்டத்து இந்த நெருப்பானது நெருப்பிலே நஞ்சை போட்டது நஞ்சினுடைய சக்தி அழைக்கப்படுகிறது. இந்த நஞ்சால் தான் நெருப்பு உருவாகின்றது. ஆகவே இதை போல நிலைகளில் உருவாகும் உணர்வின் சக்தியை மெய்ஞானிகள் தனக்குள் கண்டுணர்ந்து அதன் உணர்வின் செயலாக இயக்கும் பேரண்டத்தின் இயல்பின் நிலையும் அதை மனிதன் ஆணத்தின் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு ஆக எவ்வாறு நெருப்பில் நஞ்சினை போட்டால் அந்த நெருப்பின் தன்மையை இந்த நஞ்சினை விழித்து விடுகின்றதோ இதை போல மனிதனின் உணர்வின் சக்தியால் நஞ்சினை ஒழித்து அதனின் ஒளியின் சிகரமாக மாற்றிடும் நிலைகள் பெற்றது மனிதனின் ஆறாவது அறிவு. இதை சீராக செய்யவில்லை என்றால் உயிருடன் ஒன்றிய நிலையற்று நாம் ஒவ்வொரு நஞ்சு கொண்ட உடல்கள் உதாரணமாக நாம் மாட்டிற்கு ஆகாரம் போடுகிறேன் என்றால் கடும் நஞ்சாக இருக்கும் நாக்கமாக இருக்கும் அந்த நீரை ஊற்றுகின்றோம், அதை உணவாக உட்கொண்டோம், அதிலே கலந்த நஞ்சினை தன் உடலாக மாற்றி அந்த நஞ்சின் வலிமை கொண்டு அதனுடைய வெட்ட சக்தியாக மாறுகின்றது. ஆகவே இந்த உடலின் வலிமை அறுபெறுகின்றது. அதிலே நஞ்சின் தன்னை அதில் இணைக்கப்படும் போது நஞ்சை உடலாக மாற்றிவிட்டு அதனுடைய மலத்தை நஞ்சத்ததாக மாற்றுகின்றது மனிதனான நாமம். ஆக நாம் உணவாக உட்கொண்டோம், அதற்குள் இருக்கும் நஞ்சினை நீக்கிவிட்டு நமது உடலின் தன்மை ஆறாவது நிலை அடைகின்றது. ஆக நஞ்சினை மலமாக மாற்றிவிட்டு உணவின் தன்னை உடலிலிருந்து வரக்கூடிய இந்த நிலைதான் இங்கே ஆறாவது அறிவாக உணர்த்துகின்றோம். ஆதியிலே இந்த நஞ்சின் தன்மை கொண்டு உணவின் தன்னை அது தாக்கப்படும் போது மூன்று நிலை வெப்பம், காந்தம், காந்தம் நெருப்பு. அதன் வெப்பம் என்பது பராசக்தி என்றும், காந்தம் என்பது லட்சியம் என்றும், விஷம் என்பது ஆதிசேஷன் என்றும். ஆதியினை அதனுடைய உருவாக்கும் நிலையை கொண்டு இவ்வாறு காரிய காரியம் என்றதற்கு அது உருவாக்கும் காரிய பெயர்களாக வைத்து அந்த ஞானிகளால் உருவாக்கப்பட்டு பின் அதனின் உணவின் தன்மை எந்த மனத்தை அது நுகர்கின்றது ஞானமாகின்றது சரஸ்வதி. அதை வந்து அறிவிக்கும் ஞானம் அறிவால் இயக்கும் நிலைகள் அந்த அணுவுக்கு அந்த ஆற்றல் வருகின்றது. பின் எதனுடன் நினைந்ததோ இதை இயக்குவதற்கு விஷத்தின் தன்மை நான் நுகர்ந்து கொண்ட மனத்தை வீரியமாக்கின்றது, அதனை காக்கும் நிலை வருகின்றது. ஆக இதை கொண்டு தனக்குள் இயக்கப்படும்போதுதான் ஐந்தாவது நிலை எழக்கொண்டது காயத்ரி. எதனை இதனுடன் கலந்து கொண்டதோ அதன் வலுவாக இந்த அணுவின் இயக்கம் இருக்கும் என்றும் அந்த விஞ்ஞானி இவ்வாறு ஐந்து குழந்தை. இதை போலதான் இன்று ஆடம் மாடம் தான் எந்த உணவை உட்கொள்கின்றதோ சமைப்பதில்லை. ஆக நேரடியாகவே அதனின் உணவை உணவாக உட்கொள்கின்றது. அந்த உணவின் மனமே அதற்கு ஞானமாகின்றது. எந்தெந்த தாவர இனங்கள் அது உணவாக உட்கொண்டதோ அதனின் மனமே அதற்கு ஞானம். செடிகளுக்கு ஐந்து குல நறிவே, ஒரு அணியருக்கும் ஐந்து குல நறிவே. அது கவர்ந்துண்ட உணவின் தன்மை கொண்டு இந்த உணர்வுக்கொப்ப உடல் அமைப்பாகி அது உணவின் தன்மையை உணவாக உட்கொள்கின்றது. ஆகவே புலநறிவு ஐந்து. ஆக இவ்வாறு மற்ற மிருகங்களின் நிலைகள் அனைத்தும் ஐந்து புலநறிவாக இருந்தாலும் கடவுளின் அவதாரம் என்ற நிலைகளில் கூர்மை அவதாரம் என்று விஞ்ஞானிகள் காரண பெயர்களை வைக்கின்றார். கண் கொண்டு நரியை உற்று பார்க்கின்றது, நரியோ அதன் இதை உற்று பார்க்கின்றது. ஆனால் நரி ஆமையை விழுங்க எண்ணுகின்றது. ஆனால் நரியோ இதை விழுந்த முன்னும் அசுர உணர்வின் சக்தி சூரியன் காந்த சக்தியால கவர்கின்றது. அதுவும் ஐந்தறிவு புலன் அறிவுதான். ஆக அது இதை உற்று பார்த்து அந்த உணர்வின் வலிவின் தன்மை கொண்டு காயத்ரி, அதன் எண்ணத்தின் மனம் ஞானம். ஆக இதை நுகர்ந்தறியப்படும் போது இதனை தன் ஞானத்தால் இதை விழுங்க எண்ணுகின்றது ஆமை. ஆனால் ஆமையோ அதை உணர்ந்த ஐந்தத்தில் அதனை இதற்கு எதிர்மறையான நிலை வழங்கும்போது இதனின் அறிவு தீமை விளைவிக்கும் நிலை என்ற நிலைகளை அது உணர்கின்றது. ஆகவே இந்த உணரை செய்வதற்காக கூர்மை என்ற நிலைகளில் இந்த உயிரின் தன்மை தான் நுகரும் ஆற்றலை அது காட்டுகின்றார். அதே சமயத்தில் கண்ணோ அந்த நரியை உற்று பார்க்கப்படும் போது கண்ணுக்குள் இருக்கும் கருவழிக்கு பேர் ருக்மணி என்றும், ஆனால் அந்த நரியை தன் படம் எடுத்து தனக்கும் பதிவு செய்து கொள்கின்றது ருக்மை. ஆனால் கண்ணுடன் அந்த கருவழியுடன் இணைந்துள்ள காந்தப்புலம், ஆக கருவழியில் உள்ள காந்தப்புலம் அந்த படத்தை தனக்குள் பதிவு செய்து கொண்டாலும் பதிவு செய்த நிலைக்கு ஊழ்வினை அது ஒரு ருக்காக பதிவாகி விடுகின்றது. ஆனால் அதனுடன் இணைந்த மனமோ அந்த நரியை பார்த்து வெளிப்படும் அலைகள் அதை நுகர்ந்து இந்த ஆமையோ நுகர்ந்த உண்டத்து இதை கூர்மையால் பார்த்து அதனிலிருந்து தப்பித்துக் கொள்ள எண்ணுகின்றது. அதே சமயம் நரியில் இதை கூர்மையாக பார்த்து தன்னை வளர்த்துக் கொள்ள அந்த உணவின் தன்னை நிறையாக தேடுகின்றது. ஆனால் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஆமையின் கண்ணும் அது கூர்மையாக பார்த்து பார்த்து அந்த நரியின் உணர்வை அதிகமாக சேர்த்துக் கொள்கின்றது. ஆக அதனிடமிருந்து தப்பிக்கொள்ளும் எண்ணங்கள் அதிகமாகின்றது. அதிகமாக அதிகமாக இந்த ஆமையின் உணர்வுகள் தனிவாகின்றது. ஆனால் நரியுள் இது கொன்று புசிக்க முடியாத நிலையில் ஆனாலும் இதை நரி அருகில வரப்படும் போது தலையை உள்ளெடுத்து தன் ஓட்டால் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது. இருப்பினும் அந்த நரியின் உணர்வை தான் நுகர்ந்து நுகர்ந்த உணர்வு இதுக்குள் அதிகரித்து ஆமையின் உணர்வுகள் தணிகின்றது. ஆனால் நரியின் உணர்வுகள் அதிகமாக சேர்ந்தது அதை எதை படம் எடுத்ததோ அந்த உணர்வின் தன்மை கொண்டு ஆமையின் உயிரான நிலை அது கடவு. ஆக இதை கூர்மையாக பார்த்து அதனின் உணர்வின் தன்மை கொண்டு கூர்மை அவதாரமாக அந்த நரியின் நிலைகள் அடைந்தது என்ற நிலை காரிய காரணங்களுக்காக இந்த உணர்வின் தன்மை இயக்கி அந்த உணர்வின் செயலாக இவ்வாறு வருகிறது என்ற நிலையில்தான் இது காரிய பெயர்களை வைத்தார். ஆகவே ஒவ்வொன்றும் ஞானிகள் வைத்த பெயர்களின் தப்பில்லை. கடவுளின் ரூபம் என்று நிர்ணயித்து யாரும் சொல்வதில்லை. ஒருவரும் உணர்வுகளிலிருந்து இந்த உடலின் மனித அதாவது ஒவ்வொரு உயிரணுக்களிலும் உயிரின் இயக்கமும் அத கண்ணின் செயலும் நுகர்ந்த உணவின் தன்னை உயிரால் எவ்வாறு இயக்குகிறது என்ற நிலையை தெளிவுற பார்த்துவதற்குத்தான் இவ்வாறு காரியத்தை அளிக்கின்றார்கள். விஞ்ஞானி நிலைகள் எடுத்துக்கொண்டாலும் இந்த மோட்டாரை எடுத்துக்கொண்டால் சேரும் என்ற நிலையும் அவருடைய பாடி என்ற நிலையும் இது இஞ்சி இது ஆரம் என்று நாம் எவ்வாறு குறிப்பிடுகின்றோமோ இறைப்போலதான் அந்த விஞ்ஞானிகள். அம்மா பெரியம்மா இங்க பேசிட்டு இருக்கும்போது எவ்வாறு உருவாகிறது என்ற நிலையைதான் இந்த விஞ்ஞானிகள் தெரிவிப்பது. விஞ்ஞானிகள் இயற்கையில் விளையும் உணர்வுகள் அவருடைய செயலாக்கம் எவ்வாறு அந்த உணர்வின் செயலாக எவ்வாறு உருவாகின்றது இந்த உணவின் ரூபங்கள் எவ்வாறு ஆகின்றது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த விஞ்ஞானிகள் இவ்வாறு தெரிவித்து மனித உடல் இருந்து அவன் உருவான நிலையை கண்டுணர்ந்த உணர்வுதான் அவனின் உணர்வை மாற்றி அந்த நிலையை மாற்றினான் என்ற நிலையை உணர்த்துவதற்கு இங்கே தன் நிலை அறிந்த உணர்வை இங்கே காட்டுகின்றான் கூர்மை அவதார். ஆக இந்த ஆமை இறந்த பின் அந்த நரியின் உடலுக்குள் சென்று அது தன்னுடைய உணர்வின் தன்மையை வலுவடை செய்திருந்தது. நரியின் ரூபமாக மாறுகின்றது ஆமையின் உயிர். ஆகவே இந்த ஆமையின் நிலையை உடலாக மாற்றியது உயிர் கடவுள். அது கூர்மை அவதாரமாக அதனின் விளைவை தனக்குள் கவர்ந்தது அதனின் உருவாக நம்மை மாற்றியது. இப்படித்தான் நமது உயிர் கடவுளின் அவதாரம் என்ற நிலையில் வராக அவதாரம் என்பது பல கோடி சரீரங்கள் தன்னை காட்டிலும் வலுகொண்ட உணர்வின் தன்மையை தனக்குள் வெடுத்து எடுத்து ஆக அதனை வலுகொண்ட உடல்களையே தனக்குள் வளர்த்து ஆனால் தனக்குள் வலுகொண்ட உடலை எடுத்தாலும் பன்றியை ஒரு சிரிச்சு அதை பன்றியின் தலையை போட்டு மனிதனின் உடலை போட்டார் வராகம் என்று. ஆக பல பல தீமைகளிலிருந்து விடுபட்டு தீமைகளிலிருந்து விடுபடும் ஆற்றல் மிக்க சக்தியை தனக்குள் எடுத்து பண்டிக்கு வலு ஜாஸ்தி. யானை பெரிதானாலும் பண்டி சீரிப்பாய்ந்து தாக்கினால் யானையே கீழே வீழ்த்திடும் சக்தி உண்டது. ஆகவே வலுகொண்ட உணவின் தன்மை கொண்டு அது வளர்த்து கொண்டது என்ற நிலைதான் கடவுளின் அவதாரத்தில் பண்டின் நிலைகள் பெறும்போது தீமைகளே அதை தம் தீமைகளை தனக்குள் அதையும் வலுகொண்டும் தீமைகளிலிருந்து நன்மை வரும் சக்தியாக உருவாகின்ற பண்டிகோ சாக்கடைக்குள் இருக்கும் நல்ல பருப்பனை அது நுகர்ந்து எடுக்கின்றது. தீமையான நிலைகளை பிளந்து அதற்குள் நறுமணம் கொண்டதை அது நுகர்கின்றது. ஆக நுகர்ந்த உணர்வுகள் இந்த உணர்வின் தன்மை கொண்டு நன்மை கேட்கும் உணர்வாக அந்த தீமைகளினுடைய நிலைகளை நீக்கும் உணர்வின் தன்மை கொண்டு அந்த நல்ல உணர்வின் தன்மையை பருகும் நிலை வருகின்றது. இவ்வாறு வந்தது அதனின் வலுவின் தன்மை இரண்டரை கலந்து தீமை அகற்றிடும் வலுவின் தன்மை பெற்று தீமையின் நிலைகளை தீமையை அகற்றிவிட்டு ஆக நன்மையின் தன்மை ஏற்படும் உணர்வுகள் இதை கலக்கின்றது. இப்படித்தான் வராக அவதாரம் என்ற உணர்வு வலுகொண்ட நிலைகள் பெற்ற பின் இந்த பண்டிக்கு பின் பரசுராம் என்ற நிலைகளை வைக்கின்றார். இவ்வாறுதான் இந்த மிருகம் வரைவரையும் ஐந்து புலன் அறிவை ஆக தீமைகள் அகற்றுவதும் அதே சமயத்தில் நன்மையுடைய நிலைகள் உருவாக்கும் நிலைகள் இங்கே கலக்கின்றது. அதனால்தான் மனிதனான பரசுராம் தீமைகளே ஆனாலும் இவை ஆனாலும் சமப்படுத்தும் நிலைகள் பெற்றது. மனிதன் ஆறாவது அறிவானது நாம் இதனுடைய நிலைகளை பார்ப்போம். இப்ப மனிதனானத்தில் நாம் எத்தகைய உணவை உட்கொண்டாலும் இந்த தீமைகள் அகற்றிய அந்த எந்த நல்ல பருப்பினை நுகர்ந்ததும் இதையும் உணர்வால் வளைந்த உடல் தான் மனிதன். ஆக மனிதன் உடலானது நாம் அதிலே நாம் உணவாக உட்கொள்ளும் நிலையில் நஞ்சினை நலமாக மாற்றுகின்றது. ஆடோ மாடோ நஞ்சு கொண்ட உணவை எடுத்துக்கொண்டாலும் நஞ்சினை தன் சரீரமாக மாற்றிக்கொண்டு ஆக நஞ்சற்ற நிலையை அதன் நல்ல நறுமணம் கொண்டதை மலமாக மாற்றுகின்றது. அதே சமயம் மனிதனான நாமம் நமக்குள் அறியாத உள் சேர்ந்த தீமையான நஞ்சினை மலமாக மாற்றுகின்றது. இதைத்தான் இதை நாம் கூர்மை அவதாரம் என்றாலும் பரசுராம் மனித உடலானத்தில் சகந்து சமப்படுத்த நிலை கொண்டு காரிய பெயர்களை வைக்கின்றார்.
குருநாதர் இந்த உபதேசத்திலே சிவ தத்துவத்தில் காட்டப்பட்ட மூல கருத்துக்களை முழுமையாக இதிலே நமக்கு தெளிவாக்குகின்றார். அதில் குறிப்பாக விநாயகன் என்ற அதற்குண்டான முழுமையான விளக்கங்களையும் முருகன் என்ற அதற்குண்டான விளக்கங்களையும் தெளிவாக நமக்கு எடுத்து நாம் முழுமையாக அறியும் வண்ணம் உபதேசிக்கின்றார்கள். ஞானிகளால் உணர்த்தப்பட்ட உண்மைகளை நாம் பதிவு செய்திருக்கின்றோம், படித்திருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய உண்மை நிலைகளை நாம் அறிய முடியாதபடி அது ஒவ்வொன்றும் ஸ்தல புராணங்கள் என்றும் பலர் அந்த சொன்ன ஞானிகளால் உணர்த்தப்பட்ட அதில் இருக்கக்கூடிய உள்பொருளை பிளந்து அறிய முடியாதபடி அவர்கள் விளக்கு உரை கொடுக்கும் பொழுது வெறும் கதையாகத்தான் அதை நாம் படித்திருக்கின்றோமே தவிர அந்த ஒவ்வொன்று அவர்கள் சொல்லுகள் வெளிப்படுத்தியதற்குள் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை நாம் அறியவில்லை. அதைத்தான் இதில் குரு தெளிவாக்குகின்றார்கள். வினைக்கு நாயகன் என்று சொல்லுகின்றோம், கணங்களுக்கெல்லாம் அதிபதி கணபதி என்று சொல்லுகின்றோம், கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்றும் சொல்லுகின்றோம். அதே போன்று சிவனுக்கே முந்தியவன் விநாயகன் என்றும் சொல்லுகின்றோம். ஆதி முதல்வன், ஆதி மூலம், மூலம் முதற் கடவுள், இப்படி விநாயகன் என்ற அந்த தெய்வத்தை எங்கேயோ அவர் இருப்பதாகவும் அவருடைய பெருமைகளை அவருடைய சக்திகளை நாம் இப்படித்தான் அடுக்கி காட்டுகின்றமே தவிர அது ஒவ்வொன்றுக்கும் உண்டான விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இதிலே குரு உணர்த்துகின்றார்கள். ஏற்கனவே சொன்னது போன்று ஆதியிலே எங்கும் எதுவுமே இல்லாத இடங்களிலே அது இருண்ட நிலைகளாக இருந்து அடைபட்ட நிலையில் இருக்கும்பொழுதுதான் அதில் விஷத்தன்மையாகி அதனுடைய தாக்குதல் அடர்த்தி தாங்காதபடி வெப்பமாகி ஈர்க்கும் காந்தமாகி அது அடுத்து தன் நிலையில் எதை கவர்கின்றதோ அதுவே அதற்குள் உறைந்து முழுமையாகி ஒரு கண்ணுக்கு புலப்படக்கூடிய பொருளாக அது ஜீவனுள்ளதாக சீவலிங்கமாக மாறி அதனுடைய வளர்ச்சியிலே அது கோளாகி அதனுடைய வீரியத்தன்மைகள் வெப்பத்தின் தன்மை அதிகமாகி அமிலத்தன்மைகளாகி அது உறைந்து நட்சத்திரமான நிலையில் உறைந்து அது சூரியனாக மாறி பிரபஞ்சத்தை அது உருவாக்கி அதற்குள் கோள்கள் நட்சத்திரங்கள் என்று தன்னுடைய அணைப்பிலே உருவாக்கப்படும் ஒரு பிரபஞ்சமாகின்றது. அந்த பிரபஞ்சத்திலே உருப்பெற்றுதான் கோள்கள், அதிலே பூமி என்ற நிலைகள் உயிரணுக்களுக்கு ஜீவனூட்டுவதாக வளர்ச்சிக்காக அது உருப்பெற்றாலும் இவ்வாறு அந்த விண்ணிலே தோன்றிய அந்த உயிரணுதான் இந்த பூமிக்குள் ஈர்ப்பிற்குள் சந்தர்ப்போசத்தால் அது நுழைந்த பின் இந்த பூமிக்குள் உருவான தாவர இன சத்திலே அந்த உயிரணு வெளுமே என்றால், உதாரணமாக ஒரு கடலை செடியிலே இந்த உயிரணு விழுகிறது என்று வைத்துக்கொள்ளும், இந்த உயிரணுக்குள் இருக்கக்கூடிய ஏன்னா அது வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலையில் மூன்று நிலைகள் கொண்டுதான் இயங்குகின்றது. அது ஜீவனுள்ளதாக இருக்கின்றது. அந்த துடிப்பின் தன்மை கொண்டு இந்த கடலை செடியினுடைய மனத்திலே இது பட்டபின் நாம் ஒரு பொருளை அடுப்பை வைத்து அதை அந்த ஜூட்டை ஏற்றினால் அது எப்படி கொதிப்பாகி துடிப்பாகி அது வெளிப்படுத்துகின்றது, இது போன்றுதான் இந்த உயிரணுக்குள் இருக்கக்கூடிய வெப்பத்தின் தன்மை இந்த கடலை செடியினுடைய மனத்தை அது கொதிக்கும்படி செய்து அந்த ஆவியின் தன்மைகள் தனக்குள் உறையப்படும் பொழுது அந்த காந்தத்தால் அது இணைக்கப்பட்டு இந்த துடிப்புள்ள இந்த மின் அணு உயிரணு என்று சொல்லுகின்றமே இந்த தாவர என அந்த கடலை செடியினுடைய மனத்தை தனக்குள் உறைய செய்து அது உடலாக அது உருப்பெறுகின்றது. அந்த கடலை செடியினுடைய மனம் இதற்குள் வினையாகி என்றால் வினை என்றால் வித்து அதுவே கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒரு ரூபமாக ஆகும் பொழுது அதை நாயகன் அந்த உடலை காரண காரிய பெற வைத்து அந்த வினைக்கு அது நாயகனாக அந்த சரீரம் அது உருப்பெற்றது என்று அந்த விநாயகருக்கு அத்தகைய ரூபத்தை போட்டு காட்டி முதன் முதலிலே இவ்வாறு உருப்பெற்ற நிலையை சிவ தத்துவத்தில் காட்டுகின்றார்கள். ஏனென்றால் இந்த உடல் ஒரு உருப்பெற்ற திடப்பொருள், கண்ணுக்கு புலப்படக்கூடியதை சிவம் என்று சொன்னாலும் அந்த கண்ணுக்கு புலப்படக்கூடிய சிவமாக உருப்பெறுவதற்கு முன் அந்த கடலை செடியினுடைய மனம்தான் வினையாகின்றது. அந்த வினைதான் நாயகனாக இந்த சரீரமாக உருப்பெறுவதற்கு காரணமாகின்றது. அதனால்தான் சிவனுக்கு முந்தியவன் விநாயகன், அதே சமயத்தில் ஆதி முதல்வன், ஆதி மூலம் என்றால் விண்ணிலே தோன்றிய அந்த உயிரனுடைய நிலைகளைத்தான் இங்கே அதுவே மூலமாக இருந்து இந்த சரீரத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது என்று அந்த மூலசக்தியை ஏன்னா அந்த உயிருக்குள் இருக்கக்கூடிய சக்திகளே வெப்பம், காந்தம், விஷம், இந்த மூன்றும் சேர்ந்துதான் எதிலே இருந்தாலும் இதுவே உள் நின்று இயக்க சக்தியாக இருக்கின்றது. இதை பிரகலாதன் கதையிலே காட்டப்படும் பொழுது அவனுடைய தந்தை கேட்கும் கேள்விகளுக்கு இதைத்தான் அவன் விளக்கமாக சொல்லியிருந்தான். தூணிலும் இருக்கின்றான், துரும்பிலும் இருக்கின்றான், உன்னிலும் இருக்கின்றான், எண்ணிலும் இருக்கின்றான், எல்லா இடத்திலும் இருக்கின்றான் என்று பிரகலாதன் சொல்வதாக அதில் ஊட்டப்பட்ட இந்த உண்மையின் உணர்வுகளே, இந்த வெப்பம், காந்தம், விஷம் என்ற நிலைகள் இது இல்லாத இடமே இல்லை. அது எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அது உள்நின்று இயக்கக்கூடிய சக்தியாக அதுவே அது செயல்படுகின்றது. அது இல்லாத இடமே இல்லை என்பதைத்தான் அந்த கருத்தினை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்குத்தான் இதை சுட்டி காட்டுகின்றார்கள். அது அந்த கடலைச் செடியினுடைய மனமே இதற்குள் வினையாக சேர்ந்து வினைக்கு நாயகனாக ஆனாலும் இந்த உருப்பெற்ற பின் இந்த சிவம், அதாவது இந்த கடலைச் செடியினுடைய மனம் இது உடலாக ஆன பின் அதில் விளைந்த அந்த உணர்வின் அணுக்களுக்கு அதுவே உணவாக தேவைப்படுகின்றது. அது சிவத்திற்குள் இருந்து மீண்டும் அந்த கடலை செடியை அது உணவாக உட்கொண்டு இந்த உடலை வளர்க்கின்றது. ஆக சிவனின் பிள்ளை விநாயகன் மூத்தவன் என்று அதை காட்டுகின்றார்கள். ஆனால் இந்த கடலை செடியினுடைய மனமே அதற்குள் அந்த உடலுக்குள் அதிகரித்து இருக்கப்படும்போது அது அதிபதியாக மாறி கணபதி ஆக அந்த கடலை செடியினுடைய மனமே அந்த புழுவாக உடல் பெற்ற நிலைகள் முழுமையாகும் பொழுது அதையே உணவாக உட்கொண்டு அதையே வளர்த்திடும் தன்மையாக வருகின்றது. கணங்களுக்கெல்லாம் அதிபதி என்று கணபதி என்று காரணப்பெயரை வைக்கின்றார்கள். மூசிக வாகனம், இந்த கடலை செடியினுடைய மனத்தால் இது ஜீவன் பெற்று இந்த உடல் பெற்ற நிலைகள் அதையே வளர்த்திடும் நிலையாக அந்த உணர்வின் மனமே இது வாகனமாக இது அழைத்து சென்று அதை உட்கொள்ளும்படி செய்கின்றது. அதனால் மூசிக வாகனம். ஆனால் இப்படிப்பட்ட உயிரினங்கள் ஒவ்வொன்றும் வளர்ச்சியடைந்து வந்திருந்தாலும் எல்லாமே ஐந்து புலனறிவு கொண்டு இயக்கம்தான். வெப்பம், காந்தம், விஷம், இந்த மூன்று நிலைகள் கொண்டு நான்காவதாக மனம், இப்பொழுது கடலை செடியினுடைய மனம் என்று சொன்னமே அதுவே அதற்குள் இயக்க சக்தியாக உள்நின்று இயக்கப்பட போகும்போது அந்த உணர்வின் இயக்கமாக அந்த ரூபமாக அது உருப்பெற்ற நிலையை அதையே உணவாக உட்கொள்ளும் இயக்கமாக அது அழைத்துச் செல்கின்றது என்பதை, இது காயத்ரி என்றாலும் இங்கே ஐந்து புலனறிவு கொண்டுதான் சகலம் இயங்குகின்றது என்பதை அதையும் சுட்டி காட்டுகின்றார்கள். இப்படி இந்த பிரபஞ்சத்தில் வளரக்கூடிய சகலத்திற்குமே இந்த ஐந்து புலனறிவு தான், ஐந்து அறிவாகத்தான் இயங்குகின்றது. ஆனால் இதில் வளர்ச்சி பெற்ற நிலை பெற்ற மனிதனுக்கு வரப்படப்போகும்போது ஒரு அறிவு கூடி ஆறாவது அறிவாக வருகின்றது. ஏனென்றால் இந்த உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய மனம். அதனால்தான் இதை முருகா, இந்த ஆறாவது அறிவை முருகா என்று காரணப்பெயரை வைக்கின்றார். என்றால் முருகு என்றால் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி. மற்ற உயிரினங்கள் அனைத்துமே எதையுமே வேக வைத்து அது மாற்றி தனக்குகந்ததாக சமைத்து சாப்பிடக்கூடிய நிலைகள் எதற்குமே இல்லை. மனிதன் ஒருவனுக்குத்தான் இயற்கையில் விளைந்ததை மாற்றி அமைக்கக்கூடிய திறன் உண்டு. ஆக படைக்கும் சக்தியாக வரையும். அதனால இங்கே ஒரு அறிவை இதை கூட அதிகமாக காட்டி அதற்கு காரணப்பெயரை வைக்கின்றார். சரகண பவா, சரகண பவா என்றால் எதையுமே சரணம் அடையக்கூடிய, மற்றதை சரணம் அடைய செய்யக்கூடிய சக்தி இந்த மனிதனுக்கு உண்டு என்பதை, இது காரியத்தை முக்கியமாக முன்னிலையில் வைத்து அந்த சரணம் அடையக்கூடிய அந்த சக்தி உண்டு என்பதையே முருகா அழகா ஆக அழகுபடுத்தும் சக்தி இவனுக்கு உண்டு என்பதை, நமக்குள் இயங்கக்கூடிய அந்த ஆறாவது அறிவை பற்றிய சிறப்புகளை இங்கே எடுத்து காட்டினர். அதே சமயத்தில் மகிழ் வாகனா என்றால் மயிலை போட்டு காட்டுகின்றார்கள். மயில் தான் உணவாக உட்கொண்டு நஞ்சை அடக்கி மகிழ்ச்சியாக அது தோகை விரித்து ஆடுகின்றது. அது இதுபோன்று மனிதன் வெளியிலிருந்து வரக்கூடிய எத்தகைய நிலைகளாக இருந்தாலும் அதை சரணமடைய செய்து மாற்றியமைத்து அது தனக்குள் மகிழ்ச்சியாக அவன் ஆனந்தமான நிலைகள் செயல்படுத்தக்கூடியவன் என்பதை மகிழ் வாகனா. ஆக கந்தா, கடம்பா, கார்த்திகேயா என்று வரிசைப்படுத்தி சரகண பவா, குகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா என்று இதை வரிசைப்படுத்தி கேட்கும் பொழுது இந்த ஆறாவது அறிவு நமக்குள் சரணம் அடையக்கூடிய சக்தியாக இருந்து எங்கே இந்த உடலான குகைக்குள், அதனால்தான் குகா இந்த உடலுக்குள் தான் இந்த ஆராதனையின் மனம் அறிவாக செயல்படுகின்றது. ஆக வருவது அனைத்தையுமே, அதனால்தான் கந்தா என்று வருவது அனைத்தையுமே இது அறிந்து தெளிந்து தனக்கு உகந்ததாக மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக கடம்பா இதை உடலுக்குள்ளே உருவாக்கி அதை வெளிச்சமான நிலையில் கொண்டு பிரகாசிக்கக்கூடிய சக்தியாக அது செயல்படும் என்பதை சரகண பவா குகா கந்தா கடம்பா கார்த்திகேயா என்று காட்டுகின்றார். அதற்கு ஒரு உதாரணம் குருநாதர் இங்கே சொல்லுகின்றார். ஆக நஞ்சு என்று இருந்தாலும் அது வெப்பத்தின் தன்மையால் அதிகரிக்கப்படும் போது நஞ்சு ஒடுங்குகின்றது. அதையே ஒரு கர்ணக்கிழங்கு என்பது கடுமையான விஷம் கொண்டது. மற்ற உயிரினங்கள் கர்ணக்கிழங்கை மோர்ந்து பார்த்துவிட்டு சென்றுவிடும். எனல் விஷமாக இருப்பதால் அதனுடைய அறிவு இழக்கப்பட்டு அது நமக்கு உகந்ததல்ல என்று விலகிச் சென்று விடுகிறது. ஆனால் மனிதனோ அந்த விஷமான கிழங்காக இருந்தாலும் அதை முழுமையாக கருக்காதபடி அதற்குள் இருக்கக்கூடிய விஷத்தின் தன்மையை மட்டும் அவன் வேக வைத்து அதை பிரிக்கின்றான். அந்த தசைகளை அவன் அளிப்பதில்லை. ஆக கர்ணக்கிழங்கை பாத்திரத்தில் இட்டு நீரை இட்டு அதில் அங்கே வெப்பத்தை கூட்டி அந்த நஞ்சை அவன் பிரிக்கின்றான். அதே சமயத்தில் புலியை அதற்குள் இணைக்கப்படும்போது அந்த நஞ்சை சமப்படுத்தக்கூடிய சக்தி மறிகின்றது. பின் உணர்ச்சியை தூண்டுவதற்காக காரத்தை இணைத்து சுவையை கூட்டுவதற்காக உப்பையும் மற்ற பொருளை இணைக்கப்படும் பொழுது அந்த நஞ்சான கிழங்கே இங்கே சுவை மிகுந்த நிலையாக உருவாக்கப்பட்டு அதற்குண்டான அது உணவாக உட்கொள்ளும் பொழுது உமிழ்நீர்கள் உற்பத்தியாகி அதை உட்கொள்ளும் பொழுதே அதற்குண்டான உமிழ்நீர்கள் சுரக்கப்பட்டு அங்கே மகிழ்ச்சி தன்னாலே தோன்றுகின்றது. அதாவது இந்த முருகு மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த ஆறாவது அறிவுக்கு உண்டு. அது விஷமான கிழங்கு என்று தெரிந்தாலும் அதை எப்படி விஷமற்றதாக அதை மாற்றுகின்றனோ இந்த ஆற்றல் மனிதனுக்கு உண்டு என்பதை அதனால்தான் ஒரு அறிவு கூட என்று குருநாதர் இந்த இடத்தில் இதை சுட்டி காட்டுகின்றார். மனிதனான நிலைகளை இங்கே ஆறு என்று வைத்து இதில் தெளிந்து தெரிந்து தெளிவான நிலையில் கொண்டு நாம் சீராக இது பயன்படுத்தக்கூடிய நிலையாக இந்த வாழ்க்கையை அமைத்தோம் என்றால் ஆறுக்கு அப்புறம் ஏழு, அதனால சப்த ரிஷி. ஆக இதுபோன்ற நிலைகள் வின் சென்றவர்கள்தான் அந்த துருவ நட்சத்திரம் சப்தரிஷிமலம். அந்த நிலையை நாம் அடையக்கூடிய தன்மையாக அது தெளிந்த நிலையில் பெறுவதற்குத்தான் குருநாதர் இதையெல்லாம் தெளிவாக விளக்கம் சொல்லி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களும் பிற மண்டலங்கள் வரக்கூடிய விஷத்தன்மைகளை அது தன் பால்வெளி மண்டலங்களாக அது மாற்றி அது உணவாக எடுத்தாலும் அதிலே உமிழ்த்தக்கூடிய நிலையில் கோள்கள் கவர்ந்து அது உணவாக எடுத்து அதிலிருந்து வெளிப்படக்கூடிய நஞ்சின் தன்மையை சூரியன் தன்னுடைய பாதரசத்தால் மோதி அது வெப்பத்தால் அது வேக வைத்து அந்த நஞ்சை பிரித்துவிட்டு அது வெப்பம் காந்தம் என்ற நிலையில் அது எப்படி சுழர்விட்டு இந்த பிரபஞ்சத்தை ஒளிமயமாக மின்மயமாக அதை ஆக்குகின்றது, இதுபோன்று ஆறாவது அறிவு. ஏற்கனவே சொன்னது போன்ற அந்த கர்ணக்கிழங்கு நஞ்சு என்ற நிலையில் இருந்தாலும் அது எப்படி சுவைமிக்க நிலைகளாக ஆற்றி நமக்குள் மகிழ்ச்சி என்ற வெளிச்சமாக தெளிந்து தெரிந்து தெளிவான அந்த உணர்வின் அறிவாக அதனுடைய ஞானமாக நாம் செயல்பட்டு மாற்றியமைக்கக்கூடிய அந்த அறிவின் ஞானமாக இதுபோன்ற ஆற்றல் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதைத்தான் இதை சுட்டிக்காட்டி நாம் இந்த வாழ்க்கையில் இந்த உணவு என்று வரப்படும் இது எப்படி மாற்றி அமைக்கின்றமோ அன்றாட வாழ்க்கையில் நாம் நம்மை அறியாது வரக்கூடிய அன்பால் பண்பால் பரிவால் எத்தனையோ தீமையான உணர்வுகள் நாம் சுவாசிக்க நேர்கின்றது. அதில் உள்ள விஷத்தின் தன்மைகளை அது அடைக்கும் நிலையாக அது தெளிந்து தெளிந்து தெளிவான நிலையில் கொண்டு கார்த்திகேயா அதனுடைய வீரியத்தை தணித்து நஞ்சான நிலைகளை ஒடுக்கி அந்த இருளை ஒளியாக மாற்றிடும் மிக மிக சக்தி வாய்ந்த உணர்வுகள் இந்த மனிதனுடைய ஆறாவது அறிவுக்கு உண்டு. அது அந்த நிலை பெற்றவர்கள் தான் துருவ நட்சத்திரமும் சப்தரிஷி மண்டலம். அதை சுட்டி காட்டுவதற்குத்தான் இங்கே பரசுராம் என்றாலும் மனித உடல் பெற்ற நிலையில் உணர்த்தி இதிலே ஆறாவது அறிவை ஆறாவது அறிவு ஞானமாக முருகா என்று காட்டப்பட்டு பிரம்மாவை சிறைப்பிடித்தான் முருகன் என்று தெளிவாக இதிலே ஞானிகள் நமக்கு காரண பெயர் வைத்து தெளிவாக்குகின்றனர்.
இங்கு சிவத்தத்துவம் ஆக ஒரு உயிரணு விண்ணிலே இருந்து நம் பூமிக்கு வந்த பின் உதாரணமாக ஒரு செடியின் சத்தை ஏதாவது ஒரு கடலை செடியை வைத்துக் கொள்ளும் அந்த கடலை செடியின் சத்தை வெளிப்படுகிற உயிரணு நுகர்மை என்றால் இந்த உயிரணு துடிக்கின்றது. அந்த உணவை சத்தால் அது நுகர்கின்றது. நுகர்ந்த பின் உயிரிலே அது ஓய் என்று ஜீவனாக்கிருந்தது உயிர். ஆக கடலை செடியின் சத்தை ஜீவனாக்கும் திறன் பெற்றது உயிர். அதனால்தான் அந்த உயிரின் தன்னை அடைந்த பின் அந்த உணவை சத்தை உடலாக மாற்றும் நிலையும் ஓ எம் என்று உடலாகும் போது ஓம் நமச்சிவாய உயிரிலும் ஒன்று அதனுடைய நிலையாக சிவமாக மாற்றுகின்றது. அதனால்தான் இன்று எந்த கடலை செடியின் சத்தை இது நுகர்கின்றதோ இந்த உடல் சிவமாகிறது முன்னாடி அந்த கடலை செடியை வினையாகின்றது. அதான் சிவனுக்கு முந்தியவன் விநாயகன் ஓம் என்ற பிரணத்துக்கு உரியவன் விநாயகன் என்று காரிய பெயர்களை, காரண காரிய பெயர்களை நமது ஞானிகள் தெளிவாக எடுத்து வைத்திருக்கார். ஆக கடலைச்செடியின் மனம் இந்த உயிருடன் நுழைந்து அது ஓ என்று ஜீவன் பெறும் தருணம் வரப்படும் போது அது காரிய பெயர். ஓ என்று ஜீவன் பெறும் தருணம் ஜிம் ஜீவனாகும். அந்த சக்தியாகி ஜீவனாக உருவாக்கும் உயிர் எப்படி துடித்துக் கொண்டிருக்கின்றதோ அதன் இயல்பின் நிலைகள் கொண்டு இந்த உடலுக்கு நின்று உடலாகி அதனின் நிலையாக இயக்கு. ஆக கடலை செடியின் சத்து இந்த உடலாகும் போது இது வினை விநாயகா. ஆக உடல் சிவமானாலும் அந்த உணவின் மனம் அதன் நாயகனாக இருந்து மூசிக வாகனா தன் உடலின் மனத்தை அதன் நுகர்ந்து மீண்டும் அது தனது நிலைகளை எதை தேடி சென்று அழைக்கும் நிலைகள் பெற்றதா இது சிவ தத்துவம். கடலை செடியின் சத்து இது வினையானாலும் வினைக்கு நாயகனாக அதன் நுகர்ந்து அது அறிந்து அறியும்போது அறிவின் தன்மை கொண்டு நகர்ந்து சென்று தன் உணவின் சத்தை அது பருகும் நிலை வருகின்றது. இதைத்தான் இங்கே சிவ தத்துவத்தில் ஆக உயிரின் தன்மை ஈசன் என்றும் அதற்குள் இயக்கும் தன்மை தான் நுகர்ந்து கொண்ட நிலைகள் பிரணவம். ஆக சிவனுக்கு முந்தைய நிலைகள் அந்த கடலை செடியின் தன்மையை அது ஜீவன் தருவது அந்த உடலின் தன்மை என்பது தினை விநாயகா. சிவனுக்கு முந்தியவன் விநாயகன். ஆக உடலின் தன்மை சிவன் ஆனப்பும் அந்த கடலின் சத்து இதுடன் இணைந்து சிவனின் மகனாகின்றதும் மூத்த மகனாக ஆக சிவனின் மகன் விநாயகன் என்ற நிலைகளை இது சேர்த்து கொண்ட வினைகளுக்கு இவ்வாறு பல கோடி சரியனை வந்தன் என்று காட்டுவதற்காகத்தான் ஆதி மூலம் என்பது உயிரும் ஒவ்வொரு சரீரத்திலும் தான் தன்னுடைய தன்மையை வலுகொண்டு தான் நுகர்ந்த வலுவின் தன்மையை தன்னை காற்றிடும் உணர்வு வலுவாக்கி வலுவானத்தின் நாம் மனிதனானோம் என்பதை காட்டுவதற்காக யானை உடலிலே மிக வலிமை கொண்டது. ஆனால் அந்த யானை உடலின் வலிமை கொண்டு தன்னை காத்திட என்ன வலிமை கொள்ளுகின்றது? ஆக தன் உடலின் வலிமை கொண்டு எதனையுமே அடைக்கிடும் நிறைகள் கொண்டு எதற்கும் அஞ்சாது அவருடைய வலிவின் துணையால் அது இயக்கப்படும் நிலை என்ற நிலையை உணர்த்துவதற்குத்தான் பரிணாம வளர்ச்சி யானையின் சுழற்சி மனிதனின் உடலில் போட்டு இந்த உணர்வின் தன்மையை நாம் உணர்ந்து அறிந்து செயல்படும் நிலைக்காக காரிய காரணங்கள் இட்டு அந்த பெயரை வைத்தார்கள். ஆகதான் விநாயகா என்ற நிலை. ஆனாலும் நாம் ஒவ்வொரு சரீரத்திலும் சேர்த்து கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக மனித உருவாக்கியது என்ற நிலையை உருவாக்கி காட்டுகின்றார்கள். ஆக மனிதனின் உருவானத்தும் இந்த நிலைகளுக்கும் மூசிக வாகனம் இந்த மனிதனின் உடலை போட்டு மனிதன் உடலிலே யானையின் சிறசை போட்டு காட்டியது மிருக நிலைகள் வலுவார் தன்னை காத்து உணர்வார் அந்த எண்ணத்தின் வலு பெற்றனார் இந்த உயிர் அந்த எண்ணத்தின் வலு கொண்டு இந்த மனிதனை உருவாக்கியது என்ற நிலைகளும் பல கோடி கணங்களுக்கு இந்த கணங்களுக்கெல்லாம் கணம்பதியாக இருந்தது. அதாவது மனிதன் ஒவ்வொரு நிலைகள் மனிதனாவதற்கும் ஒவ்வொரு சரீரத்திலிருந்தும் தன்னை நீற்றிடும் நிலையாக எண்ணிய உணர்வு இந்த மனிதனாக பிறந்தும் இந்த உலகில் எத்தகைய மிருகங்கள் இருப்பினும் எத்தகைய குணங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் அடைக்கிடும் நிலையாக பெற்றது மனிதனின் நிலை. பின்னுலக ஆற்றலானாலும் ஆக மண்ணுலக ஆற்றலானாலும் இதை அனைத்திலும் அரசனாகின்ற கணங்களுக்கு அதிபதி கணபதி. நாம் ஒவ்வொரு சரீரத்திலும் சுவாசித்த உணர்வுகள் அதனதன் வலுகொண்டு எண்ணத்தின் வலுவற்று மனிதனின் உறவாக உருவாக்கியது கணங்களுக்கு அதிபதி கணபதி என்ற நிலையும் இந்த எல்லாவற்றையும் இத்தனை கணங்களுக்கும் இயக்கிய நிலைகள் கொண்டும் ஆதி மூலம் என்ற உயிர் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று இவ்வாறு காரண காரியங்கள் பெயரிட்டு அதனுடைய செயலாக்கமும் அதனுடைய உணர்வின் நிலைகளை பெயரிட்டு நாம் அறியும் வண்ணம் செய்தார். ஆக கணவதிக்கு இப்ப நாம் என்ன செய்கிறோம்? கணவதிக்கு வஜ்ர கணவதி ராஜ கணவதி அந்த கணவதி நம்ம ஆசைக்கு தகுந்து பெற வைத்து அந்த ஞானியோ காரண காரியங்களுக்காக பெற வைத்தார். இப்போது நாம் செய்த உயிர் விஞ்ஞான வழிகள் இப்ப மெகாசுமந்தர் புதுசா ஒரு கடவுளை உற்பத்தி ஆயிட்டார். அவர் எப்படி என்றால் ஆஞ்சநேயரும் விநாயகரும் ரெண்டும் இருமுகமா வச்சாச்சுன்னா இது இந்த மந்திரத்தை சொல்லி நாம் ஜெயிப்போம் என்றால் நம்முடைய ஆக விஷ்ணு மதத்துக்கும் சிவ மதத்துக்கும் நம்மளுக்கு இணைந்தது. ஆக நம்ம பாடங்கள் எல்லாம் தவிடுபடியாக இதை நீங்க வணங்கி அர்ஜனை செய்தால் என்று இப்ப புதுசா ஒருத்தர் கடவுள் உற்பத்தி பண்ணி கொண்டேன். என தத்துவ ஞானியை கொடுத்ததை வியாபார நிமித்தமாக மனிதனுடைய இச்சையின் ஆசையை கூட்டுவதற்காக இத்தகைய நிலைகளை செய்வது. ஆக ஏற்கனவே ஏனென்ற அந்த சித்திரைங்கிற போது நம்முடைய ஆசையின் நிலைகள் வரப்படும் போது வாழ்க்கையில் நாம் எதை தெளிஞ்சிட வேண்டும் என்று ஆறாவது அறிவுதானதோ அதை மறைத்திடும் நிலை. உதாரணமாக மனிதனானக்கும் இந்த ஆறாவது அறிவித்தால் நாம் தெளிவாக நாம் மனிதனானக்கும் உணவின் சத்தை மலமாக மாற்றிவிட்டு நாம் உடலின் தன்னை தெளிவாகி ஆக தெளிந்த மனமாக ஆறாவது அறிவு அறிகின்றது. பாக்கி அனைத்துக்கும் புலன் அறிவு அணிந்து மனிதனுக்கு மட்டும் தீமையை அகற்றி வைத்து ஒரு குரலை நினைக்கும் சக்தி பெற்றது. ஆகவே மற்ற ஐந்தாவது அறிவிலும் தன் தன் மனத்தை கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொண்டாலும் இயற்கை நிலைகளில் புலனறிவு ஐந்தோ அது மனிதனானவோ ஆறாவது அறிவின் தன்னை கொண்டு தீமைகளை அகற்றி வைத்து தனக்கு உருவரும் சக்தி பெற்றவர். அதனால் ஒவ்வொரு அறிவும் அதிகமானது. இதை நாம் உணர்த்துவதற்குத்தான் அந்த மெய்ஞானிகள் காரணத்தை அறிவித்தார்கள். எவ்வாறு சரகாவா ஆறாவது அறிவு. ஆக இந்த ஆறாவது அறிவின் தன்னையே தனக்குள் அது நாம் இது காரணத்தறிகளை வைத்தார். சரகன பவா குகா கந்தா கடம்பா கார்த்திகேய. ஆக நாம் நமது உடல் நாம் உணவுக்கு மறைந்த நஞ்சினை மலமாக மாற்றிவிட்டு நம் உடல் இருந்து ஆறாவது நிலையாக அந்த மனங்களை நன்மனங்களை தீமைகளை அகற்றும் சக்தியாக இங்கு உள்ளதென்று நிலையை காட்டுவதற்குத்தான் சரகன பவா குகா. அதாவது தீமைகளை அடைக்கிடும் சக்தியாக இந்த உடலான குகப்பு என்று கந்தா நமது வாழ்க்கையில் எத்தகைய தீமைகள் வந்திடும் எத்தகைய நிலைகள் வந்திடும் அதையெல்லாம் அளவணைத்து கடம்பா அதை உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக அது உருவாக்க முடியும். கார்த்திகேயா தெளிந்த நிலையாக ஒளியின் சிகரமாக ஒளியின் நிலையாக ஆக முடியும் என்பதற்குத்தான் சரகன பவா குகா கந்தா கடம்பா கார்த்திகேயா என்று காரண காரியங்களுக்காக அவனுடைய செயலாக்கத்தை நாம் உணர்வதற்காக இவ்வாறு சரகன பவா குகா கந்தா கடம்பா என்று அதற்கு ஒரு நாமம் இடுகின்ற காரண காரியத்தை யாருக்கும் முருகனுக்கு. அதே சமயத்தில் இந்த ஆறாவது அறிவின் கண்ணுகொண்டு கர்மக்கலைஞர் நஞ்சு உள்ளது என்று அறிந்து கொள்கின்றோம். ஆக கர்மக்கலைஞர் நஞ்சு உள்ளது என்று அறிந்து கொள்கின்ற கார்த்திகேயா கார்த்திகேயன் தான் வெளிச்சம். நாம் வெளிச்சத்தை பார்த்தது அதில் பொருளின் ரூபங்களையும் அதனுடைய அறிவின் ஆற்றலையும் செயலையும் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றோம். அதனால் தான் கார்த்திகேயா எதையும் அறிந்துடும் ஆற்றல் பெற்றவன் என்ற நிலையில் நான் கார்த்திகேயன். ஆகவே அதனையும் துணை கொண்டு கர்ணக்கலையும் நாம் காணுகின்றோம். இது நஞ்சு உள்ளது என்று அறிந்து கொள்ளுகின்றோம். ஆனால் அந்த நஞ்சினை நீக்கிவிட்டு அதனுடைய தசைகளை நாம் சுவையாக ஆக்க முடியும். நாம் முருகு என்று பெயரை வைக்கின்றார்கள். ஆக கர்ணக்கலங்கை ஒரு பாத்திரத்தில் இட்டு நீரை இட்டு அதை நெருப்பு வைத்து கொளுத்தும் போது நெருப்பின் தணலால் அதிலிருக்க நஞ்சை பிரிக்கப்பட்டு அந்த தசை அலங்காது அதை தனக்கு உருவாக்குவது முருகு. அதே சமயம் காரம் பொழிப்பு உப்பு இவைகளின் நிலைகளில் அதை இணைத்து சுவையாக ஆக்குகின்றோம் முருகா. இது சுவையாக்குவதே முருகா என்பது அழகா. ஆக விஷத்தின் தன்மை அடக்கி விஷத்தை அடக்கும் நஞ்சினை அடக்குவதற்கு புளியை இணைக்கப்படும் போது நஞ்சின் செயலை குறைக்கின்றது. ஆனால் இதை அனைத்தும் சுறுசுறுப்பாக ஊற்றுவதற்கு காரம் என்ற மிளகாய் இதனுடன் இணைக்கும் போது உணர்ச்சியை தூண்டுகின்றது. அதனுடன் உப்பு மற்ற பொருள்கள் இணைக்கப்படும் போது சுவையாக மாற்றுகின்றது. அதனால் முருகா அழகா என்று வைத்து மகிழ்வாகனா இது காரணத்தேர். முருகு என்பதும் காரணத்தேர். முருகா என்பது அழகு பொறுத்தும் மகிழ்ச்சி பெறச் செய்யும் நிலை என்பது முருகா என்பதை இதை காரணத்தேராக வைக்கின்றார்கள். இவ்வாறு வைத்த நிலைகளைத்தான் எங்கே நிலைகள் மகிழ் என்பது மகிழ்ச்சி. மயில் நஞ்சினை உணவாக உட்கொள்கின்றது. தன் பேரார்ந்த நிலைகள் தொகை தொகை விதித்து மயில் ஆடுகின்றது. அதான் மயிலை முன்னழித்து பரிணாம வளர்ச்சி நஞ்சினை வந்தது அதனை உணர்வு கொண்டு மகிழ்கின்றது. ஆனால் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு அது பரிணாம வளர்ச்சி என்றால் நஞ்சினை ஜீர்ணிக்கக்கூடிய சக்தியும் அதனை பேரானந்தப்பட்டது. ஆனால் மனிதனும் நஞ்சினை நீக்கிவிட்டு அதை நாம் நஞ்சினை நிலையை அழைச்சிவிட்டு மகிழ்ந்துடும் நிலைகள் பெற்ற மகிழ்வாக நான். ஆக இது காரணத்தை இது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமது ஞானிகள் காட்டிய நிலைகள் பொய்யாக்காதீர்கள், அந்த பொய் வழியில் சென்றதை நிலைப்படுத்தி விடாதீர்கள் என்பதற்குத்தான் இந்த சித்திரை மாதம் அந்த ஞானிகளால் காட்டப்பட்ட நிலைகள். காலத்தால் இந்த மனிதன் உணர்வு ஒளியை மறைத்து சித்திரையாக தனக்குள் மறைத்து பொருகானாலும் உணவின் நிலையை நாம் மாற்றிக் கொண்டிருக்கும் நிலையை இந்த சித்திரை மாதம் பிறப்பின் நாள் என்று நமது மனிதனின் ஆறாவது அறிவின் தன்மையை நாம் தெளிந்திடும் நிலையை இதில் ஆறாவது அறிவு மறைந்த ஒவ்வொரு கணத்திலும் நம்மை காற்றின் நிலைகள் பெற்றதுதான். ஆனால் குழுவிலிருந்து மனிதனாக தோன்றுவதிலும் ஒவ்வொரு சரீரத்தின் காற்றின் உணவாக வீட்டாக விளைந்து முழுமையான நிலைகள் கொண்டு உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக இயக்கங்கள். இன்று சூரியனோ 27 நட்சத்திரத்தின் நஞ்சின் தன்மையும் நவக்கோளின் தன்மையும் அந்த நஞ்சினை உமிழ்த்தும் நிலைகள் நவக்கோள் கவர்ந்து அதனையும் ஜடப்பொருளாக மாற்றி அது உணர்ச்சியின் ஆவியின் தன்னை சூரியன் தனக்குள் தவறு ஆவிக்குள் மறைந்துள்ள நிலையை நங்கினை திரித்துவிட்டு உணவின் தன்னை ஒளியாக மாற்றுகின்றதோ இதை போலதான் உயிரான கடவுளின் அவதாரம் என்பது உயிரின் நிலைவு கொண்டு மனிதன் ஆறாவது அறிவு கொண்டு ஆறாவது அறிவை பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன். ஆக மனிதன் எண்ணத்தால் தீமைகள் அகற்றி ஆக உணவின் தன்னை நாம் மற்ற பொருள்கள் எவ்வாறு தெளிந்து செய்துகின்றோமோ பல மற்ற தாவர இனங்கள் எவ்வாறு உருவாக்குகின்றோமோ இதை போல மனிதனில் தன்னை அறியாத நிலைகள் கொண்ட தீமைகள் அகற்றும் நிலை பெற்றவன் என்று முருகா முருகு என்ற நிலைகள் மாற்றிய நிலைகள் பெற்றவர் இந்த ஆறாவது அறிவின் தன்னை பிரம்மாவை சிறப்பளித்தான் முருகன் என்று சொல்வது. ஆறாவது அறிவின் தன்மையால் நாம் இயக்கிய நிலைகள் உருவாக்கும் ஆற்றல் பெற்றவர் ஏனென்றால் ஆறாவது அறிவுக்குள் உண்ட நிலையை தெளிப்படுத்தி காட்டினோம். இதெல்லாம் காரணப்பெயர்கள். ஆக நாம் முருகனை கவிகளால் பாடுகின்றோம் கவிகளால் பாடுகின்றோம் ஆனால் நம்முடைய இசைக்குத்தான் இணைகின்றோமே தவிர நஞ்சு கொண்ட உணவுடன் நஞ்சை ஊற்றி அதிலே நீங்கள் எத்தகைய சத்தனை போட்டாலும் நஞ்சின் தன்மைக்கு அழைத்துச் செல்கிறோம். மனிதன் என்ற ஆசையின் உணர்வின் தனக்குள் எடுத்து அதற்குள் நாம் நியாயத்தை பேசலாம். ஆனால் ஆறாவது அறிவை நாம் மாற்றிடும் நிலையை மாற்றிவிட்டு தன்னுடைய இச்சைக்கு என்ற நிலையில் செய்யப்படும் போது நஞ்சின் உணர்வு கொண்டு இதை இணைத்து விட்டால் நஞ்சின் செயலாக்கமே மாற்றும். இதை போன்றுதான் இந்த ஒவ்வொரு நிலைகளும் பல பல உடல்களை இப்ப பாம்பு தன் நஞ்சினை உணவாக நஞ்சை பாய்ச்சி தன் உணவாக எடுத்து அது வாழ்கின்றது. இதை போல பல கோடி சரீரங்களில் நாம் வாழ்ந்தவர் தான் மனிதனாகும் போது நஞ்சினை நீக்குகின்ற சூரியன் எவ்வாறு அல்ட்ரா வயலட் என்ற நஞ்சை நீக்கி அது உணரும் வழியாக அது வெளிப்படுத்தும் போது அது எதனதனுடன் கவலை கொண்டு கொள்ளுகின்றதோ அதை இயக்குகின்றது. ஆக எதனுடன் உணரின் தன்மையில் காந்தம் வெப்பம் விஷம் இது மூன்றும் எந்த பொருளை கவல்கின்றதோ அது உள் நின்று தான் கவர்ந்து கொண்ட மனத்தை இயக்குகின்றது கடவுள். அது நான் தொடக்கலாதன் கதை எங்கே இருக்கிறான் கடவுள் என்பது உன்னிலும் இருக்கின்றான் எண்ணிலும் இருக்கின்றான் தூணிலும் இருக்கின்றான் துரும்பிலும் இருக்கின்றான். எத்தகைய ஒரு துரும்பானாலும் அந்த மூன்று நிலைகளை தான் கவர்ந்து கொண்ட நிலைவு கொண்டு அது இயங்குகிறது என்பதை தெளிவுபடுத்தி காரண காரிய பெயர் வைத்து நமக்குள் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஆகவே இதையெல்லாம் நாம் தெளிந்து கொள்வது தெரிந்து கொள்வது தெரிந்து கொண்டால் தெளிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே இதைத்தான் விஞ்ஞான நிலைகளை பாத நிலைகளை புகட்டி யாக வாழ்க்கையில் வரும் இதனை நாம் தன்னை வாழ்க்கைக்கு சுகமாக இயந்திரங்களையோ அல்லது மற்ற பொருள்களையோ நாம் உருவாக்கி நமது வசதிகளுக்காக செய்வது போல மெய்ஞானின் உணர்வின் தன்மையை நாம் உள் செலுத்தி தன் உணர்வின் தன்னை நஞ்சினை அகற்றி உணர்வினை மகிழ ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு இந்த உடலினை மகிழச் செய்து இந்த சொல்லால் தீர்ப்பவருடைய உணர்வுகளும் மகிழச் செய்ய முடியும். தான் மகிழ்வாக நாம் தீமைகள் அகற்றி பிறருடைய தீமைகள் வந்தாலும் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நமக்குள் தீமைகள் சேராது அதை அகற்றிவிட்டு ஞானி உணர்வை தனக்குள் ஒளியின் சொல்லலாக மாற்றி பிறர்களுடன் தீமையை அகற்றிடும் செயல் பெற்றதும் மனிதன். ஆக இன்று டாக்டராக படிக்கிறேன் என்றால் இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு பெரியோர் நோயின் தன்மை வந்தால் அது அகற்றிட வேண்டும் என்று பாடநிலை புகட்டுகின்றன. அதனை ஆழமாக பதிவு செய்தால் இந்த அறிவின் தன்மை கொண்டு பிறர்களின் நோயை போக்கும் நிலை வருகின்றது. ஓக பச்சு வேலையுடைய நிலைகள் செய்தால் சீராக இல்லாத நிலைகளை சீர்படுத்தி அழகான நிலைகள் கொண்டு நாம் பல பொருள்களை உருவாக்குகின்றோம். ஆகவே இதைத்தான் சீர்படுத்தும் உணர்வு கொண்ட ஆறாவது அறிவின் தன்மையை முருகன் என்று காரணத்தை அறிவித்து ஒரு சொல்லுக்குள் பல உணர்வின் தன்மையை நமக்குள் எடுத்து மனிதனண்ட நிலையை தன்னலை அடைய செய்யும் நிலையாக தெளிவாக தெளிந்து தெரிந்திடும் நிலைக்கும் தெரிந்து தெளிந்திடும் நிலைக்கும். ஆக இதை போல நாம் ஆறாவது அறிவின் தன்மைதான் இங்கே உருவாகிறது. இங்கே மனிதன் உருவாகும் போதும் பரசுதான். ஆக இங்கே ஆறாவது அறிவு சிவ தத்துவத்தில் வளர்க்கும் போது ஆக பிரம்மாவை சிறப்பளித்தான்